السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آج اللہ تعالیٰ کے فضل سے
انڈر اللہ ہی نارلال அஹமதியா முஸ்லிம் ஜமாத் கனடாவின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகின்றது. அல்லாஹ்வின் அருளால் உலகில் உள்ள ஜமாத்துகள் ஒவ்வொரு ஆண்டும் தத்தமது நாட்டில் மாநாட்டை நடத்துகின்றன. அது ஏனென்றால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கட்டளை பெற்று அதனை துவக்கி வைத்தார்கள். மேலும் வருடத்தில் 3 நாட்கள் காதியானில் நீங்கள் ஒன்று கூடுங்கள் எனவும் அன்னார் கூறினார்கள். ஏதோ உலக திருவிழாவை நடத்துவதற்காகவோ அல்லது விளையாட்டு மற்றும் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்காகவோ ஒன்று கூடும்படி அன்னார் கூறவில்லை. உலக நோக்கங்களை அடைவதற்காக ஒன்று கூடும்படி அன்னார் கூறவில்லை. மாறாக மார்க்க அறிவில் முன்னேற்றம் ஏற்படவும் தமது அறிவை பெருக்கிக் கொள்ளவும் ஒன்று கூட வேண்டும். மேலும் மாரிஃபத்தில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக ஒன்று கூட வேண்டும். மாரிஃபத் என்பது என்ன? ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை பெறுவதும் அதன் ஆழத்தை அறிவதன் பெயரே மாரிஃபத் ஆகும், அதாவது ஞானமாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த மாரிஃபத்தில் நாம் முன்னேற்றம் காண வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால், வெறும் மேலோட்டமாக நாம் நம்மை முஸ்லிம் என்று வெளிப்படுத்தினால் அது போதுமானது அல்ல. அல்லது நாங்கள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று கலிமா மட்டும் கூறக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அது போதுமானதல்ல. மாறாக நாம் நமது ஈமானில் முன்னேற்றம் காண வேண்டும். மேலும் அன்னார் இவ்வாறு கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று நீங்கள் கலிமாவை ஓதுகின்றீர்கள். அவ்வாறு கலிமா ஓதுகின்ற நீங்கள் அல்லாஹ் யார், அவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகின்றான், அந்த அல்லாஹனுடைய கட்டளைகள் என்ன, அதனை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளைகளை எவ்வாறு புரிய வேண்டும் போன்ற விஷயங்களையும் நீங்கள் தேட வேண்டும். மேலும் அதன்படி செயல்படவும் வேண்டும். நீங்கள் நாம் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் ரசூலாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். அன்னாரை காத்தமுல் அம்பியா எனவும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். அவ்வாறு இருக்க அன்னாருடைய கட்டளைகளையும் அன்னாரின் சுன்னத்துகளையும் அறிந்து அதன்படி செயல்படும் வழிகளை நாம் தேட வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பற்றிய ஞானம் எப்படி கிடைக்கும், இந்த கேள்விகளுக்கு ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அளித்த பதில் மற்ற எல்லா விளக்கங்களை விடவும் மேலானதாகும். ஒருவர் அன்னாரிடம் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கேட்டார். அதற்கு ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபரிடம், நீங்கள் திருக்குர்ஆன் ஓதவில்லையா என கேட்டார்கள். திருக்குர்ஆன் என்ன கூறுகின்றதோ அதுவே ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை மற்றும் அன்னாரின் ஒவ்வொரு செயலின் விளக்கமும் ஆகும். எனவே ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றிய இந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நாம் திருக்குர்ஆனை ஓதுவதும் திருக்குர்ஆனை புரிவதும் அவசியமாகும். அடுத்து ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஜல்சாவின் நோக்கம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண்பதாகும். ஞானம் கிடைத்துவிட்ட பிறகு அறிவுசார் விஷயங்களை மட்டுமே சார்ந்ததாக அந்த ஞானம் இருக்கக்கூடாது. மாறாக ஆன்மீகம் மற்றும் அமல்களின் முன்னேற்றத்திற்கான காரணியாக அதனை நாம் மாற்ற வேண்டும். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இல்லை என்றால் ஜல்சாவில் கலந்து கொள்வது பயனற்றதாகும். அடுத்த அன்னார் கூறினார்கள், ஜல்சாவின் இன்னொரு நன்மை என்னவென்றால் ஒருவர் மற்றவரின் அறிமுகத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், உங்களுக்கிடையேயான தொடர்புகள் அதிகரிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அறிமுகத்தை பெற்றுக்கொண்டு உலகவாதிகளைப் போன்று தற்காலிக தொடர்பு கொண்டவர்களாக மட்டும் நீங்கள் இருத்தல் கூடாது. மாறாக ஒவ்வொரு அகமதியும் மற்ற அகமதியுடனான அன்பு மற்றும் சகோதரத்துவ உடன்படிக்கைகளில் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். எந்த விஷயமும் தொடர்பில் விரிசல் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு அந்த தொடர்பு உறுதியானதாகவும் வலிமை வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும். அந்த தொடர்பு எந்த நிலையிலும் முறிந்துவிடக்கூடாது. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறை எச்சத்தில் முன்னேறுங்கள். ஜல்சாவின் நோக்கங்களில் இது மிகவும் முக்கியமானதாகும். அதுவின்றி ஒரு நம்பிக்கையாளர் உண்மையான நம்பிக்கையாளராகவே ஆக முடியாது. இறை அச்சம் என்பது என்னவென்றால், பெற்றுக்கொண்ட அறிவிலும் அடைந்த ஆன்மீக முன்னேற்றத்திலும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரிடம் ஏற்படுத்திய அன்பிலும் தொடர்பிலும் இனி நிரந்தரமாக நிலை பெற்றிருப்பதும் அதனை தொடர்ந்து உங்கள் வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்வதும் தான் தக்வாவாகும். எனவே ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவ்விஷயங்களுக்காகவே ஜல்சாக்களை நடத்தினார்கள். மேலும் இந்த நோக்கங்களை அடைவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் காதியான் வருகை தரங்கள் என ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சுயம் அந்த மாநாடுகளில் கலந்து கொண்டு நேரடியாக ஜமாஅத்திற்கு அறிவுரை செய்து வந்த அந்த ஜலசாக்கள் எத்துணை அருளுக்குரிய ஜலசாக்களாக இருந்தன. அன்னார் ஜமாஅத் உறுப்பினர்களுக்கு தர்பியத் வழங்கி அவர்களின் ஆன்மீக தாகத்தை தணித்து வந்தார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவ்விஷயங்கள் அவ்வாறே நிகழ முடியாதுதான். ஏனென்றால் நபியின் அந்தஸ்து அவருக்கு மட்டுமே உரியதாகும். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கேற்பவும் இறைவனின் வாக்குறுதிக்கேற்பவும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். அல்லாஹ் அன்னாரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமைத்துவத்தில் மார்க்கத்தை உயிரூட்டுவதற்காக அனுப்பியிருந்தான். எனவே நிச்சயமாக அன்னார் தனக்கென ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் இதுவும் கூட அல்லாஹ்வின் அருளாகும். அன்னார் அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று தனக்கு பிறகு இரண்டாம் வல்லமையின் தோற்றம் வெளிப்படும் என கூறினார்கள். அது கிலாபத் என்னும் அமைப்பாகும். பிறகு அவ்வாறே அது மலரவும் செய்தது. மேலும் அஹ்மதியா கிலாபத் மூலமாக அன்னாரின் வருகையின் தோற்றங்களை முழுமை செய்யும் பணிகள் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஜல்சாவின் இந்த தொடர் கூட அதன் ஒரு அங்கமே ஆகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மறைவிற்கு பிறகு கிலாபத் அமைப்பு காதியானில் மலர்ந்தது. இவ்வாறு கிலாபத்தின் முன்னிலையில் காதியானில் சுமார் 40 ஆண்டுகள் வரை அந்த மாநாடுகள் நடைபெற்றன. பின்னர் கிலாபத் பாகிஸ்தானிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு ரப்வாவில் மாநாடுகள் நடந்து வந்தன. அத்துடன் பல்வேறு நாடுகளில் ஜமாத்தின் முன்னேற்றமும் ஏற்பட்டு வந்தது. ஒரு வகையில் காதியானிலிருந்து ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பே வெளிநாடுகளில் ஜமாத்துகள் உருவாகியிருந்தன. குறிப்பாக ஆப்பிரிக்காவில் மிக உறுதி வாய்ந்த ஜமாத்துகள் உருவாக தொடங்கியிருந்தன. ஆனால் ஹிஜ்ரத் செய்யப்பட்ட பிறகு அந்த விஷயத்தில் ஒவ்வொரு புதிய நாளிலும் மாதத்திலும் ஆண்டிலும் பாகிஸ்தானிற்கு வெளியே ஜமாத்துகளில் அதிக முன்னேற்றம் ஏற்படுத்த துவங்கியது. எந்த அளவுக்கென்றால் எதிரிகள் அந்த முன்னேற்றங்களை கண்டு அகமதிகளுக்கு எதிரில் மிகவும் அநியாயமான சட்டங்களை அரசாங்கத்தின் மூலமாக உருவாக்கினார்கள். அதன் காரணமாக காலத்தின் கலிஃபாவிற்கு அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்ய நேரிட்டது. மேலும் அத்துடன் அஹ்மதிகளின் ஒரு பெரும் எண்ணிக்கையும் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்தது. ஹஜ்ரத் கலிஃபத்துல் மசீஹ் ராபி லண்டன் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு எங்கு லண்டன் ஜலசாக்கள் ஒரு புதிய வடிவமும் விரிவாக்கமும் பெற்றதோ அங்கு மற்ற நாடுகளின் ஜலசாக்களிலும் ஒரு புதிய வடிவம் பிறந்தது. பிறகு அதில் அனுதினமும் முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டே சென்றது. இவ்வாறு இன்று எல்லா இடங்களிலும் ஜலசாக்களில் ஒரு புதிய வடிவம் காண கிடைக்கின்றது. அகமதிகளின் ஒரு பெரும் கூட்டம் ஜலசாவிற்கென காதியான் செல்வது சாத்தியமில்லை. அதேபோன்று எங்கு காலத்தின் கலீஃபா இருக்கின்றாரோ அங்கு அகமதிகளின் ஒரு பெரும் கூட்டம் ஒன்று கூடுவதும் சாத்தியமற்றதாகும். உலகில் ஜமாத் பரவுவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் ஏற்ப ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஜமாத்துகள் அந்தந்த மட்டத்தில் ஜலசா நடத்துவது அவசியமானதாகும். எவ்வாறு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நடந்ததோ அதுபோன்று நடத்தப்பட வேண்டும். அதாவது வருடத்தில் ஒரு முறை 3 நாட்கள் நாம் நமது நிலைமைகளில் மாறுதலை ஏற்படுத்துவதற்காகவும் தர்பியத் நோக்கங்களுக்காகவும் நம்மை ஒன்று கூடும்படி அன்னார் நமக்கு கூறியுள்ளார்கள். எனவே இன்று நீங்கள் கூட ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்த அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு ஒன்று கூடியுள்ளீர்கள். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அந்த நோக்கங்களுக்காகவே ஒன்று கூடுகின்றீர்கள். குறிப்பாக இங்கு ஜமாத் உருவாகி 50 வருடம் இந்த வருடத்துடன் நிறைவடைந்து விட்டது. எனவே அந்த அடிப்படையிலும் நீங்கள் இங்கு ஒன்று கூடியுள்ளீர்கள். சிலருக்கு அதில் கருத்து வேறுபாடும் இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் ஏதாவது ஒரு அளவுகளை நிர்ணயிப்பது அவசியமானதாகும். ஜமாத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த ஆண்டை அளவுகளாக நிர்ணயித்து 50 வருட காலமாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் அதற்கு முன்பே, அதாவது 1919 முதல் அகமதி வந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் ஜமாத் இந்த நாட்டில் உருவாகி 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை இந்த ஆண்டில் நீங்கள் கொண்டாடி வருகின்றீர்கள். அதன் காரணமாகவே அமீர் சாஹிப்பும் குறிப்பாக அழுத்தம் கொடுத்து என்னையும் அழைத்தார்கள். அஹ்மதியா ஜமாத் கனடா 50 ஆண்டு நிறைவு செய்வதையொட்டி இவ்வருடம் சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்துகின்றது. மேலும் அந்த அடிப்படையில் இந்த ஜலசாவும் பெரிதாக இருக்கும் என நம்பப்படுகின்றது. எனவே நீங்களும் வருகை தாருங்கள் என கூறி என்னை அமீர் சாஹிப் அழைத்தார். நான் கூறியது போன்று காலத்தின் கலிஃபா வருகை தரும் போது மக்களும் அதிக அளவில் கலந்து கொள்வர். எனது வருகையின் காரணமாக வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான விருந்தினர்கள் வந்திருப்பர், மேலும் வந்து கொண்டும் இருப்பர். எவ்வாறு இருப்பினும் இந்த நாட்டில் வசிக்கும் அகமதிகளாகி நீங்கள் இந்த வருடத்திற்கு சிறப்பான முக்கியத்துவம் வழங்குகின்றீர்கள். ஆனால் ஒவ்வொரு அகமதியும் இதனை எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். கனடாவில் வசிக்கும் ஒவ்வொரு அகமதியும் தான் அகமதியான பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாம் அவரிடம் பையஅத் செய்த உடன்படிக்கைகளை முழுமை செய்வதற்கு முயற்சி செய்யும் போதுதான், மேலும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாம் அவர்கள் நம்மிடம் வைத்துள்ள எதிர்பார்ப்புகளை முழுமை செய்யும் போதுதான், அதற்காக நீங்கள் முயற்சி செய்யும் போதுதான் நீங்கள் அளிக்கின்ற அந்த முக்கியத்துவத்திற்கு ஒரு பொருள் இருக்கும். இல்லை என்றால் 50 வருடம் நிறைவடைந்தாலும், 75 வருடமானாலும், அல்லது அதைவிட அதிகமாக வருடங்களாக இருந்தாலும் அதனால் எந்த வித்தியாசமும் ஏற்படாது. நான் கூறியது போன்று பாகிஸ்தானில் உருவான சூழ்நிலையின் காரணமாக ஏராளமான அகமதிகள் பாகிஸ்தானில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மற்ற நாடுகளுக்கு சென்றார்கள். உங்களில் பெரும்பான்மை இந்த ஹிஜ்ரத்தின் விளைவாகவே இங்கு வந்துள்ளது. நீங்கள் மார்க்க சுதந்திரத்தை பெறுவதற்காக ஹிஜ்ரத் செய்தீர்கள். மேலும் இங்குள்ள அரசாங்கமும் கூட நீங்கள் உங்களது மார்க்க போதனைகளுக்கேற்ப சுதந்திரமாக அமல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை வழங்கியுள்ளது. எனவே இங்கு வசிக்கக்கூடிய ஒவ்வொரு அகமதிக்கும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவேன் என்று அவர் செய்த உடன்படிக்கையுடன் இன்னொரு மிக முக்கியமான கடமையும் அவருக்குள்ளது. அது என்னவென்றால், எந்த நோக்கத்தை அடைவதற்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்துள்ளீர்களோ அதனை பெறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் இன்ன சூழ்நிலையில் பாகிஸ்தானிலிருந்து ஹிஜ்ரத் செய்து இங்கு வந்தோம் என உங்கள் சந்ததிகளிடம் நீங்கள் கூறுங்கள். இங்குள்ள நிலைமைகள் மிக சிறப்பாக உள்ளது. எனவே அதன் தேட்டம் என்னவென்றால், நாம் அல்லாஹ்வின் உண்மையான நன்றியுள்ள அடியார்களாக திகழ்ந்து அவனது கட்டளைகளின்படி செயல்பட்டு அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் பையஅத் செய்த நேரத்தில் நீங்கள் செய்த அந்த உடன்படிக்கைகளை முழுமையாக முழுமை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அதில் ஒன்று என்னவென்றால், நான் திருக்குரானின் ஆட்சியை முழுமையாக என்னுள் நிலைபெற செய்வேன் என்பதும் ஆகும். இக்காலத்தில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டளைகளை எவ்வாறு சுருக்கமாக அழகிய முறையில் எடுத்துரைத்துள்ளார்களோ அதனை கருத்தில் கொண்டு செயல்படுவது அவசியமாகும். ஏனென்றால் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட வேறு எவரும் அல்லாஹ் மற்றும் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளை சிறப்பாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த தரத்தின் பக்கம் நமக்கு கவனமூட்டியுள்ளார்களோ அதனை பின்பற்றி நாம் மார்க்க கட்டளைகள் மற்றும் அல்லாஹுவின் கட்டளைகளை மேலும் சிந்தித்து பார்த்து நமது அறிவை ஒளியூட்டி நமது மூளையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இது தொடர்பாக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எண்ணற்ற அறிவுரைகளை செய்துள்ளார்கள். அவை அறிவிலும் அமலிலும் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அவசியமானதாகும். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் பையத் வாங்கிய பிறகு நம்மை ஓர் உயர்தரத்தில் காண விரும்புகின்றார்கள். அந்த உயர்தரத்தை அடைவதற்கு முயற்சி செய்வதே ஜலசாவின் நோக்கமும் ஆகும். எனவே இதனை ஒவ்வொரு அகமதியும் எப்போதும் கண்முன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது உங்களில் பலர் ஜலசாவிற்கு வந்துவிட்டனர், ஆனால் ஒருவேளை அவர்கள் முழு கவனத்துடன் இதனை கேட்காமல் இருக்கலாம். சிலர் பயணத்தின் காரணமாக களைப்படைந்து இப்போது கண் அசந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் அனைவரிடமும் நான் ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். நான் தற்போது எடுத்துரைக்கும் விஷயங்களை மிக கவனத்துடன் கேளுங்கள். கவனத்தை நிலைநிறுத்தி சுய நினைவுடன் அமர்ந்து அதனை கேட்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடம் பொறுமையாக அமர்ந்து கேட்பது ஒன்றும் மனிதனுக்கு ஒரு கடினமான காரியம் அல்ல. நான் கூறுகின்ற விஷயங்களையும் மற்ற சொற்பொழிவாளர்கள் தத்தமது சொற்பொழிவில் கூறும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் மிக கவனத்துடன் கேட்கும்போதுதான் நீங்கள் ஜல்சாவிற்கு வருகை தந்த உங்களது நோக்கமும் நிறைவேறும். ஏராளமான விஷயங்கள் ஈமானை அதிகரிக்கக்கூடியதாகவும் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை வழங்குவதாகவும் உள்ளன. தற்காலிகமாக நாரை முழக்கமிட்டு மகிழ்வது மட்டும் போதுமானதல்ல, நீங்கள் அவற்றை உங்களின் வாழ்வின் அங்கமாகவும் மாற்றுங்கள். நான் கூறியது போன்று ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில கூற்றுகளை அன்னாரின் சொற்களிலேயே உங்கள் முன் எடுத்துரைப்பேன். அதன் மூலம் அன்னாரின் கூற்றுகள் சுடச்சுட உங்களின் செவிகளில் பட்டு உங்களின் இதயங்களிலும் மூளைகளிலும் அது தங்கிவிடும். மேலும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் விரும்பும் ஆன்மீக மாறுதல்களும் உங்களிடம் உருவாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பலமுறை எனது ஜமாத்திற்கு கூறிவிட்டேன், நீங்கள் என்னிடம் பையஸ் செய்து நீங்கள் என்னிடம் செய்த பையத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்காதீர்கள். நீங்கள் அதன் உண்மை வரை சென்றடையாதவரை அதனால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. எனக்கு பழத்தின் தோல் கிடைத்துவிட்டது என்று நீங்கள் மகிழ்ச்சி கொண்டால் அது உங்களுக்கு எவ்வகையிலும் பயனளிக்காது. அது பயனற்ற வீணான காரியமாக இருக்கும். நீங்கள் கனியை இழந்து நிற்பீர்கள். பழத்தை பெறுவதற்கு முயல்பவரே அறிவுடையவராவார். தோல் போதுமென கருதுபவர் அறிவற்றவராவார். அன்னார் கூறுகின்றார்கள், சீடர் அமல் செய்பவராக இல்லை என்றால் அவரது குருவின் மேன்மை சீடருக்கு எவ்வகையிலும் பயனளிக்காது. அதாவது நீங்கள் பைய செய்த பிறகு உங்களின் செயல் நிலைமைகளை நீங்கள் சரி செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு எவ்வகையிலும் பயனளிக்காது. இன்னும் சொல்வதென்றால், நான் யாரை ஏற்றுக்கொண்டுள்ளேனோ அவர் அல்லாஹ்வின் தூதராவார் என்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். அது எவ்வகையிலும் பயனளிக்காது. அல்லாஹ்வின் தூதரின் கண்ணியம் என்பது அது வேறு விஷயமாகும். அது சரிதான், அது உண்மையும் கூட தான். ஆனால் அந்த தூயவரின் மூலமாக சீடர்களுக்கு எப்போது பயன் கிடைக்கும் என்றால், சீடர்கள் தனது தூதரின் கூற்றுகளுக்கு ஏற்ப செயல்படும் போதுதான் பயன் கிடைக்கும் என அன்னார் கூறினார்கள். அன்னார் கூறினார்கள், ஒரு மருத்துவர் நோயாளிக்கு மருந்து எழுதி கொடுத்து அந்த மருந்தை நோயாளி உண்ணாமல் கையில் வைத்துக் கொண்டால் அது ஒருபோதும் பயனளிக்காது. என்ன மருந்து எழுதி கொடுக்கப்பட்டதோ அதை வாங்கி அருந்தும் போதுதானே அது பயன் தரும். அதுவின்றி அவர் சுயமே தன்னை இழப்பிற்குரியவராக ஆக்கிக் கொள்கின்றார். மருந்தை வாங்கிவிட்டார், ஆனால் அதை பயன்படுத்தாமல் தன்னைத்தானே இழப்பிற்குரியவராக மனிதன் ஆக்கிக் கொள்கின்றார் என்றால் அது அவருடைய அறிவினமாகும். அன்னார் கூறினார்கள், நூஹின் கப்பல் புத்தகத்தை, அதாவது கிஷ்டினு என்ற புத்தகத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் படியுங்கள். மேலும் அதற்கேற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்த அன்னார் கூறுகின்றார்கள், என்று அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான். அதாவது எவர் இறை அச்சத்தை வளர்த்து கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். ஆயிரக்கணக்கான திருடர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், தீயவர்கள், குடிகாரர்கள், கயவர்கள் தம்மை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை சார்ந்தவர்களாக வாதிடுகின்றனர். ஆனால் அவர்கள் தமது வாதத்தில் உண்மையாளர்களா இல்லையா? ஒருபோதும் இல்லை. எவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையின்படி முழுமையாக செயல்படுகின்றாரோ அவரே அன்னாரின் உம்மத்தை சார்ந்தவர் ஆவார். அதே போன்று பையத் மற்றும் ஈமான் கொண்டதாக வாதிடுபவர் தமது நிலைமையை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நான் வெறும் சக்கையாக உள்ளேனா அல்லது சாராக உள்ளேனா என அவர் பார்க்க வேண்டும். அந்த உயிரோட்டம் இல்லாதவரை ஈமான், அன்பு, கட்டுப்படுதல், பையத், நம்பிக்கை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக செய்யப்படும் வாதம், இவை அனைத்தும் உண்மையாளராக உங்களை ஆக்கிவிடாது. நினைவில் கொள்ளுங்கள், சாரின்றி வெறும் சக்கைக்கு அல்லாஹ்வின் பார்வையில் எந்த மதிப்பும் கிடையாது. மரணம் எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் மரணம் நிச்சயம் வரும் என்பது உறுதியான விஷயமாகும். எனவே என்னை ஏற்றுக்கொண்டு விட்ட விஷயத்தை மட்டும் போதுமானதாக நீங்கள் ஒருபோதும் கருதி அமர்ந்து விடாதீர்கள். அதில் மகிழ்ச்சியடைந்து அமர்ந்து விடாதீர்கள். ஒருபோதும் ஒருபோதும் அது உங்களுக்கு பயனளிக்காது. மனிதன் தன்னுள் ஏராளமான மரணத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவரை, ஏராளமான மாற்றங்கள் மற்றும் புரட்சிகளை மனிதன் கடந்து வெளிவராதவரை அவனால் மனிதத்துவத்தின் அசல் நோக்கத்தை அடையவே முடியாது. இந்த மரணங்கள் என்பது என்ன? அது உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குதல் என்பதாகும். உலகின் ஆடம்பரங்கள், சுகபோகங்கள் இந்த நாடுகளில் குறிப்பாக நம் கண்முன்னால் உள்ளது. அல்லாஹின் வழியிலிருந்து அகற்றுவதற்கு அவை தயாராக உள்ளன. இந்த உலக விஷயங்களிலிருந்து தப்பிப்பதே மரணமாகும். அவர்கள் கூறினார்கள், இப்போது உலகின் நிலையை நீங்கள் பாருங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது செயலால் தனது வாழ்வும் மரணமும் அல்லாஹருக்கே உரியன என்ன நிறுவனம் செய்து விட்டார்கள். இன்று உலகிலுள்ள முஸ்லிம்களிடம் நீங்கள் முஸ்லிமா என கேட்டால் அவர்கள் உடனே ஆம், அல்ஹம்துலில்லா என கூறுகின்றனர். அவர்கள் எவருடைய கலிமாவை கூறுகின்றார்களோ அவரின் வாழ்க்கை அனைத்தும் இறைவனுக்காகவே இருந்தது. ஆனால் இவர்களோ உலகிற்காகவே வாழ்கின்றனர், உலகிற்காகவே மரணிக்கின்றனர். மரண படுக்கையில் படுத்து இறுதி நேரம் வரும் வரை, உயிர் பிரியும் வரை உலகிற்காகவே மூச்சு விடுகின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், வெறும் மகிழ்ச்சி அடைவது புத்திசாலியின் பணி அல்ல. ஒரு யூதரிடம் ஒரு முஸ்லிம் கூறினார், யூதரே நீ முஸ்லீமாகிவிடு. அதற்கு அந்த யூதர், நீ முஸ்லீமாவாய் என மகிழ்ச்சி அடைந்து விடாதே. நான் எனது ஆண் பிள்ளைக்கு காலித், நீடித்த ஆயுள் கொண்டவர் என பெயர் வைத்தேன். ஆனால் மாலை நேரத்திற்கு முன்பாகவே அவரை மண்ணில் புதைத்துவிட்டு வந்திருக்கின்றேன். ஹாலித் என பெயர் வைத்ததால் அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து விட்டதா என்ன? வாழ்நாள் அதிகரித்து விட்டதா என்ன? மாலையிலேயே தனது ஆண் குழந்தையை மண்ணில் புதைத்துவிட்டு வந்ததாக அந்த யூதர் கூறுகின்றார். எனவே உண்மையை தேடுங்கள், வெறும் பெயரில் திருப்தி கொண்டு விடாதீர்கள். மனிதன் மகத்துவமிக்க நபியின் உம்மத்தை சார்ந்தவராக வாதம் செய்து பின்னர் காஃபிர்களை போன்று வாழ்வை கழிப்பது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயமாகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் உதாரணத்தை வெளிப்படுத்துங்கள். ஒருமுறை சில நபர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்தார்கள். பிறகு பையத்தும் செய்தார்கள். பையத்திற்கு பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு சில அறிவுரைகளை செய்தார்கள். அன்னார் கூறினார்கள், பையத் செய்து இந்த ஜமாத் உண்மையானது என்று மட்டும் ஏற்றுக்கொண்டால் அது மனிதனுக்கு போதுமானதாக இருக்காது. இந்த அளவில் ஏற்றுக்கொள்வதனாலேயே அந்த மனிதனுக்கு எந்த பரக்கத்தும் கிடைத்து விடாது. நல்லவர்களாகவும் இறையச்சமுடையவர்களாகவும் நீங்கள் மாற வேண்டும். இந்த நேரம் துவாவிற்குரிய நேரமாகும். இந்த நாட்களை நீங்கள் துவாக்களில் கழிக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். திருக்குறானில் அல்லாஹ் ஈமானுடன் நற்செயல்களையும் வைத்திருக்கின்றான், நற்செயல்களையும் குறிப்பிட்டிருக்கின்றான். எந்த செயல்களில் அணு அளவும் குழப்பம் இருக்காதோ அதனையே அமலே சாலிகா நற்செயல்கள் என்று கூறுகின்றோம். நினைவில் கொள்ளுங்கள், மனிதனின் செயல்களுடன் எப்போதும் திருடன் ஒளிந்திருக்கின்றான். அது என்ன? அது காட்டுவதற்காக செய்யப்படுகின்ற அமல்களாகும். அதாவது மனிதன் பிறருக்கு காட்டுவதற்காக அமல் செய்வதாகும். அந்த அமலை செய்து நான் இன்னென்ன பணியை செய்துவிட்டேன் என அவன் தனக்குள்ளேயே மகிழ்ச்சி கொள்கின்றான். பல வகையான தீமைகளும் பாவங்களும் அவனிடம் வெளிப்படுகின்றன. அதன் மூலம் அவனது செயல்கள் பொய்யாகி விடுகின்றன. எவ்வகை அநீதியும் காட்டுதலும் ஆணவமும் மற்றும் பிறரின் உரிமைகளை பறிக்கும் எண்ணமும் இல்லாத செயல்களே நற்செயல்களாகும். குடும்பத்தில் ஒரு மனிதர் கூட நற்செயல் செய்பவராக இருந்தால் அதனால் முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும். எதுவரை உங்களிடம் நற்செயல்கள் இல்லையோ அதுவரை நம்பிக்கை கொள்வது பயனளிக்காது. ஒரு மருத்துவர் மருந்து எழுதி கொடுப்பதன் பொருள் என்னவென்றால் அந்த மருந்தை வாங்கி அதை அருந்த வேண்டும். அவ்வாறு அல்லாமல் மருந்தை வாங்கி வைத்துக் கொள்வதால் என்ன பயன் ஏற்படும்? இப்போது நீங்கள் இந்த பையத்தின் மூலம் தௌபா செய்துள்ளீர்கள். இப்போது இறைவன் நீங்கள் உங்களை இந்த தௌபாவின் மூலம் எவ்வளவு தூய்மைப்படுத்தியுள்ளீர்கள் என இறைவன் உங்களை பார்க்க விரும்புகின்றான். இறைவன் தக்வாவின் மூலம் பிரித்தெறிய விரும்பும் காலமாகும் இந்த காலம். பலர் இறைவன் மீது புகார்கள் செய்கின்றனர். அவர்கள் தனது நஃப்ஸை பார்ப்பதில்லை. மனிதன் தனது ஆன்மாவிற்கு தானே அநீதி இழைத்துக் கொள்கின்றான். இறைவனோ மிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனுமாகவுமே இருக்கின்றான். மனிதன் சில இழப்புகளை சந்திக்கின்றான் என்றால் அது அவனது நஃப்ஸின் காரணமாக அவன் சந்திக்கின்றான். அவன் தனக்கு அநீதி இழைத்துக் கொள்கின்றான். அல்லாஹ் எவர் மீதும் அநீதி இழைப்பதில்லை. அவன் மிகவும் மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவான். கூறினார்கள், சிலர் இருக்கின்றனர் அவர்களுக்கு பாவம் என தெரிகின்றது. ஆனால் இன்னும் சிலர் இருக்கின்றனர் அவர்களுக்கு தாம் செய்வது பாவமாகவே தெரிவதில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் பாவம் செய்யும் பழக்கமுடையவர்களாக ஆகிவிடுகின்றனர். எனவேதான் அல்லாஹ் எப்போதும் இஸ்திக்பார் செய்யும்படி கூறியுள்ளான். இஸ்திக்ஃபார் மிக அதிகமாக செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் அதிகமாக செய்ய வேண்டும். எங்கு சலவாத் ஓதுவீர்களோ அங்கு இஸ்திக்ஃபாரும் அதிகமாக செய்யுங்கள். பாவம் வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைவானதாக இருந்தாலும் சரி, பாவத்தை அவர் அறிந்திருந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, அவர் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். நாவு, கண், காது, கை உட்பட அனைத்து உறுப்புகளும் செய்த பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை நீங்கள் செய்ய வேண்டும். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வைலம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். எங்கள் இறைவா, நாங்கள் எங்கள் ஆன்மாவின் மீது அநீதி இழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது நீ கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டம் இழைப்பவர்களை சார்ந்தவர்களாகிவிடுவோம். இந்த துவா ஆரம்பத்திலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. அல்லாஹ் இந்த துவா கற்றுக் கொடுத்த போதே அது கபூல் ஆகிவிட்டது. கவனக்குறைவாக வாழ்க்கையை கழிக்காதீர்கள். ஒப்புக்கொள்ளப்படுவதற்காகவே இந்த துவா கற்றுத்தரப்பட்டுள்ளது. மிக கவனத்துடன் இந்த துவா செய்ய வேண்டும். எவர் கவனக்குறைவிலிருந்து விலகி விழிப்புடன் வாழ்க்கையை கழிப்பாரோ அவர் ஒருபோதும் அசாதாரண துன்பங்களில் சிக்கிக்கொள்ளவே மாட்டார். கவனக்குறைவின்றி விழிப்புடன் வாழ்க்கையை கழித்தால் அவர் துன்பங்களிலிருந்து தப்பித்து விடுவார். அல்லாஹ்வின் அனுமதியின்றி எந்த துன்பமும் இறங்காது. எனக்கு இல்ஹாம் மூலமாக இந்த துவா கற்றுத்தரப்பட்டது. ரப்பி குல்லு ஷையின் காதிமுக ரப்பி ஃபஹ்ஃபஸ்னி வன்சூர்னி வர்ஹம்னி. இந்த துவாவையும் தற்போது அதிகம் செய்ய வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சபையில் ஹசரத் மௌலவி அப்துல் கரீம் சாப் சியால்கோட்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹுசூர், சகோதர ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பற்றியும் எங்களுக்கு சிறிது கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில அறிவுரைகளை செய்தார்கள். அதன் சில பகுதிகளை இங்கு நான் எடுத்துரைக்கின்றேன். கூறினார்கள், நான் இரண்டே விஷயங்களை இங்கு கொண்டு வந்துள்ளேன். ஒன்று, ஏகத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒருவருக்கொருவர் அன்புடனும் அனுதாபத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். அந்நியர்களுக்கு அற்புதமாக தென்படுகின்ற முன் மாதிரிகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். நபி தோழர்களிடம் இந்த விஷயமே உருவானது. குந்தும் ஆதா அன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் என்று அல்லாஹ் கூறினான். நினைவிற்கொள்ளுங்கள், உள்ளங்கள் ஒன்றுபடுவதென்பது ஒரு அற்புதமாகும். தமக்காக விரும்புகின்றவற்றை தமது சகோதரருக்காகவும் விரும்புவராக நீங்கள் ஆகாதவரை நீங்கள் எனது ஜமாத்தை சார்ந்தவராக ஆகவே முடியாது. பகைமை அகழ்வது மகதியின் அடையாளமாகும். அதாவது மகதியின் வருகையின் மூலமாக சகோதரர்களுக்கிடையேயான பகைமை விலகிவிடும். அந்த அடையாளம் நிறைவேறாமல் போய்விடுமா என்ன? கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் ஏன் பொறுமை செய்வதில்லை? சில நோய்களை முற்றிலும் நீக்காதவரை முழுமையான உடல்நலம் மனிதனுக்கு கிடைக்காது என்பது மருத்துவ தத்துவமாகும். அதுபோன்று என் மூலம் ஒரு நல்லடியார்களின் ஜமாத்தை அல்லாஹ் உருவாக்குவான். சகோதரர்களுக்கிடையேயான பகைமைக்கான காரணம்தான் என்ன? கருமித்தனம், ஆணவம், சுயநலம் போன்றவை ஆகும். நிச்சயமாக நல்லடியார்களை கொண்ட ஜமாத் கண்டிப்பாக உருவாகும். தற்போது அல்லாஹ்வின் அருளினால் உலகில் பெரிய பெரிய தூய அடியார்கள் உருவாகி வருகின்றனர். கூறினார்கள், எவர்கள் தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதோ, சகோதரர்களுடன் அன்புடனும் நேசத்துடனும் பழக முடியாதோ, அப்படிப்பட்டவர்கள் நினைவிற்கொள்ளட்டும், அவர்கள் சில நாள் விருந்தாளிகளே ஆவர். நான் எவரின் காரணமாகவும் என் மீது நான் எந்த பழிக்கும் ஆளாக விரும்பவில்லை. அதுபோன்ற நபர் எனது ஜமாத்தில் இருந்து கொண்டு எனது விருப்பத்திற்கேற்ப செயல்படவில்லை என்றால் அவர் காய்ந்த கிளையை போன்றவர் ஆவார். அதனை தோட்டத்தின் முதலாளி துண்டிக்காமல் வேறு என்னதான் செய்வார்? காய்ந்த கிளைகள் மற்ற கிளைகளுடன் சேர்ந்து தண்ணீரை உறிஞ்சலாம், ஆனால் அது பசுமையாக இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அது மற்ற கிளைகளையும் நாசமாக்கிவிடும். எனவே அஞ்சுங்கள், எவர் தன்னை சீர்படுத்தி கொள்ள மாட்டாரோ அவரால் என்னுடன் இருக்கவே முடியாது. எவர்கள் தங்களுக்குள் பகைமைகளை வளர்க்கின்றார்களோ அவர்கள் அஞ்ச வேண்டிய இடமாகும். இது மிகவும் அச்சத்திற்குரிய கவலைக்குரிய இடமாகும். நாம் இக்காலத்தில் நம்மை சீர்படுத்துவதற்காக வந்த நபரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்க நாம் அவரின் கூற்றின்படி செயல்படுவது அவசியமாகும். அதன்படி செயல்படுவது மிக மிக அவசியமாகும். மனிதத்துவத்தை பற்றி கூறியவாறு அன்னார் விளக்குகின்றார்கள். மனிதத்துவம் என்பது என்ன மற்றும் மனிதத்துவத்தின் தரம் என்ன என்பதை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அன்னார் கூறுகின்றார்கள். இன்சான் எனும் மனிதன் என்ற சொல் உன்ஸ் என்ற சொல்லிலிருந்து வந்துள்ளது. எவரிடத்தில் இரண்டு உண்மையான அன்பும் தொடர்பும் இருக்குமோ, அதாவது ஒன்று அல்லாஹ்வுடனான அன்பு, மற்றொன்று அவனது படைப்பினங்களின் மீதான அனுதாபம். இந்த இரண்டு அன்பும் அவரிடத்தில் உருவாகும் போதுதான் அவர் மனிதன் என்று அழைக்கப்படுவார். இதுதான் மனிதத்துவத்தின் உயிரோட்டமாகும். இரண்டு தொடர்புகளை, அதாவது ஒன்று இறைவனுடனான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், மற்றொன்று சக மனிதர்களுடனான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே மனிதத்துவத்தின் சாராம்சமாகும். இந்த நிலையிலேயே மனிதன் அறிவுடைய மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான். எதுவரை இந்நிலையை மனிதன் அடைய மாட்டானோ அதுவரை மற்ற அனைத்தும் வீணானதாகும். அவன் 1000 வாதங்கள் செய்தாலும் அல்லாஹ்வின் பார்வையிலும் அவனது நபியின் பார்வையிலும் மலக்குகளின் பார்வையிலும் அவை அனைத்தும் வீணானதாகும். அல்லாஹ் தஆலா உலக பணிகளை செய்வதிலிருந்தும் மனிதனை தடுக்கவில்லை. மாறாக, சோம்பேறியாக இருக்காதீர்கள், பணிகளை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கின்றான். ஆனால் நோக்கம் உலகமாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். உலகமே நோக்கமாக இருக்கக்கூடாது. அல்லாஹின் திருப்தியே உங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். இதை எப்போதும் நீங்கள் கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். எங்கு உலகத்தின் அருக்குடைகளை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அங்கு மறுமையின் அருக்குடைகளை பெறுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த கட்டுரையை எடுத்துரைத்தவாறு அன்னார் ஓரிடத்தில் கூறினார்கள், அல்லாஹ் இந்த துவாவை மனிதனுக்கு கற்றுத்தந்துள்ளான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகீனா அஸாபன்னார். இதிலும் கூட உலகத்தை அல்லாஹ் முதலில் வைத்துள்ளான். ஆனால் அது எந்த உலகத்தை என்றால் மறுமையின் அழகிற்கு காரணமாக இருக்கின்ற உலகத்தையே முதன்மையாக அல்லாஹ் வைத்துள்ளான். இந்த துவாவின் போதனையிலிருந்து தெளிவாக மனிதனுக்கு புரிகின்றது, மறுமையின் அழகை பெற்றுத்தருகின்ற உலகை சம்பாதிப்பதையே மனிதன் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஹசனத்து துன்யா என்ற சொல்லில் ஒரு மூமின் முஸ்லிம் உலகில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களும் இடம்பெற்றுவிட்டன. எந்த விஷயங்கள் மற்றும் வழிமுறைகள் மூலமாக நன்மையும் பயனும் மனிதனுக்கு கிடைக்குமோ அந்த வழிகளில் உலகத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், உலக செல்வங்களை சம்பாதிக்கலாம், அது தவறில்லை. எனவே உலகத்தை சம்பாதிப்பது தடை செய்யப்படவில்லை. ஆனால் நன்மைக்காகவும் நன்மையான வழிகளிலும் உலக செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும். பிறருக்கு சேதத்தை ஏற்படுத்தி உலகத்தை சம்பாதிக்க கூடாது. பிறரின் உரிமைகளை பறித்தும் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியும் உலகை சம்பாதித்தல் கூடாது. மனித இனத்திற்கு எவ்வகையிலும் துன்பத்தை ஏற்படுத்தி பிறரின் பொருளை அபகரித்து உலக செல்வங்களை சம்பாதிக்க கூடாது. இதுவே ஹசனத்து துன்யாவாகும். அப்படிப்பட்ட உலக சம்பாத்தியம் மறுமையின் அழகிற்கு காரணமாகவும் அமையும். இதுபோன்ற உலக செல்வங்களை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அல்லாஹிற்காகவும் அவனது படைப்பினங்களுக்காகவும் அல்லாஹுவின் மார்க்கத்திற்காகவும் செலவு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், எவர் என்னுடைய போதனைகளை தனது செயல் திட்டங்களாக ஆக்கிக் கொள்கின்றாரோ அவரே எமது ஜமாத்தில் நுழைந்தவர் ஆவார். அவர் தனது தகுதி மற்றும் ஆற்றலுக்கேற்ப முயற்சியும் செய்பவராக இருப்பார். வெறும் பெயரை சூட்டிக்கொண்டு எமது போதனைகளுக்கேற்ப செயல்படவில்லை என்றால் அவர் நினைவிற்கொள்ளட்டும், அல்லாஹ் இந்த ஜமாத்தை சிறப்பான ஒரு ஜமாத்தாக ஆக்க எண்ணம் கொண்டுள்ளான். எந்த ஒரு மனிதரும் உண்மையான பொருளில் ஜமாத்தில் இணையாதவரை வெறும் பெயர் எழுதப்பட்டு விடுவதனால் இந்த ஜமாத்தை சார்ந்தவராக அவர் ஆகிவிட மாட்டார். அதாவது உண்மையில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாமர்களின் போதனையின்படி செயல்படவில்லை என்றால் வெறும் பெயர் எழுதப்படுவதனால் அவர் அகமதியாகிவிட மாட்டார். ஏதாவது ஒரு நேரம் அவரிடத்தில் வரும், அந்நேரத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார். எனவே முடிந்தவரை நமது போதனைகளுக்கேற்ப உங்களது செயல்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அமல்கள் இறக்கைகளை போன்றதாகும். அமல்கள் எனும் இறக்கைகள் இன்றி மனிதனால் ஆன்மீக உலகில் பறக்க முடியாது. எவ்வாறு பறவைகள் தமது இறக்கைகளால் பறக்கின்றனவோ அதுபோன்று மனிதன் அமல்களால் ஆன்மீக உலகில் பறக்கின்றான். பறவைகளுக்கு அறிவு இருக்கின்றது. அந்த அறிவு இல்லை என்றால் அந்த பறவைகளிடமிருந்து எந்த பணிகள் செய்யப்படுகின்றதோ அது நடைபெறவே முடியாது. உதாரணமாக தேனீக்களிடம் அறிவில்லை என்றால் அது தேனை உருவாக்க முடியாது. அதே போன்று புறாக்கள் இருக்கின்றன. புறாக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு கடிதங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. முந்தைய காலங்களில் பாருங்கள், பறவைகள் எந்த அளவிற்கு தனது அறிவை பயன்படுத்துகின்றன. மிக தொலைதூர இடங்களுக்கு பறக்கின்றன. கடந்த காலங்களில் இந்த பணிகளுக்கு புறாக்களையே இவர்கள் பயன்படுத்தினர். கடிதங்களை கொண்டு சேர்த்தன அந்த பறவைகள். அதே போன்று பறவைகளின் மூலமாக இன்னும் பல அரிய பணிகள் செய்யப்படுகின்றன. எனவே முதலில் மனிதன் தனது அறிவை பயன்படுத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும். நான் எந்த பணியை செய்ய இருக்கின்றேனோ அது அல்லாஹின் கட்டளைகளுக்கு உட்பட்டதாகவும் அவனது திருப்திக்குரியதாகவும் இருக்கின்றதா இல்லையா என ஆராய வேண்டும். எனவே ஒவ்வொரு பணியை செய்வதற்கு முன்பும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என்ன பணியை செய்ய உள்ளேனோ அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா இல்லையா என பார்க்க வேண்டும். அல்லாஹ் அதை அனுமதிக்கின்றானா என்றும் சிந்திக்க வேண்டும். அது ஆகமானதா இல்லையா என பார்க்க வேண்டும். அவ்வாறல்லாமல் உலகத்தை சம்பாதிப்பதற்காக எல்லாவிதமான ஆகுமற்ற வழிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. இவ்வாறு சிந்தித்து அறிவை பயன்படுத்தி செயல்படுவது அவசியமாகி விடுகின்றது. எவ்வகையிலும் சோம்பேறித்தனம் காட்டக்கூடாது, கவனக்குறைவாக இருத்தல் கூடாது. ஆயினும் போதனை சரியானதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். போதனை சரியானதாக இருந்தாலும் சில நேரத்தில் மனிதன் தனது அறியாமையினால் அல்லது பிறரின் விஷமத்தால் ஏமாற்றங்களுக்கு உள்ளாகி விடுகின்றான். எனவே எப்போதும் நடுநிலையாக நின்று சிந்திக்க வேண்டும். தக்வாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவாறு விளக்குகின்றார்கள். நாம் எந்த விஷயத்துடன் அனுப்பப்பட்டுள்ளோம் என்றால் தக்வாவின் மைதானம் காலியாக உள்ளது. தக்வாவை மேற்கொள்ள வேண்டும், வாழேந்த கூடாது, அது தடுக்கப்பட்டதாகும். நீங்கள் தக்வாவை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தால் முழு உலகமும் உங்களுடன் இருக்கும். எனவே தக்வாவை மேற்கொள்ளுங்கள். எவர்கள் மது அருந்துகின்றார்களோ அவர்களுக்கு தக்வாவில் எந்த பங்கும் இல்லை. அவர்கள் நன்மைக்கு எதிராக போராடுகின்றார்கள். அல்லாஹ் நமது ஜமாத்திற்கு தீமைக்கு எதிராக போரிடும் பாக்கியம் வழங்கினால், தக்வா மற்றும் தூய்மையின் மைதானத்தில் முன்னேற்றம் வழங்கினால் அதுவே அவர்களின் நர்பாக்கியமாக இருக்கும். இதுவே உண்மையான வெற்றியாகும். இக்காலத்தில் முழு உலகத்தில் உள்ள மக்களையும் மார்க்கத்தையும் பாருங்கள், இறையச்சமின்றி காணப்படுகின்றது. உலக செல்வங்களே அவர்களின் இறைவனாக உள்ளது. உண்மையான இறைவன் மறைந்திருக்கின்றான். உண்மையான இறைவன் எள்ளி நகையாடப்படுகின்றான். ஆனால் இப்போது இறைவன் விரும்புகின்றான், அந்த இறைவன் ஒப்புக்கொள்ளப்படுவான், அவனது ஞானம் மக்களுக்கு கிடைக்கும். எவர்கள் உலகத்தை இறைவனாக ஆக்கி கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் ஒருபோதும் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது. இறைவனுடைய மிகப்பெரிய தண்டனை வர இருக்கின்றது. அன்னார் மாபெரும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அந்த தண்டனை தீயவர் மற்றும் நல்லவருக்கிடையே பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த இருக்கின்றது. அது உங்களுக்கு தனித்தன்மையை வழங்கும். உங்கள் உள்ளங்களில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒருவர் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று உடன்படிக்கை செய்கின்றார், ஆனால் தனது செயலினால் அந்த உண்மையை அவர் நிரூபிக்கவில்லை என்றால் இறைவன் அப்படிப்பட்ட நபரை எவ்வகையிலும் பொருட்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட ஒருவர் அல்ல, 100 பேர் மரணித்தாலும் கூட அவர் தம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றே நாம் அவரை கூறுவோம். அவர் உண்மையின் ஒளியிலிருந்து விலகியே இருந்தார். எனவே உலகின் இன்றைய நிலையும் கூட இந்த கவலையை நமக்கு ஏற்படுத்துகின்றது. உலகின் முடிவு என்னவாக போகின்றது என்ற கவலை ஏற்படுகின்றது. கடந்த நாட்களில் ஒரு சாஹிப் கூறினார், மிக வேகமாக உலகம் அழிவின் பக்கம் செல்கின்றது, நமது நிலை என்னவாகும் என்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு கவிதையையே பதிலாக கூறினேன். நெருப்பு உள்ளது, ஆனால் அந்த நெருப்பிலிருந்து எவர்கள் அற்புதமிக்க இறைவனின் மீது நேசம் கொண்டவர்களாக இருப்பார்களோ அவர்களே காப்பாற்றப்படுவார்கள். எனவே இதுதான் உண்மையாகும். நாம் அல்லாஹுடன் நமது தொடர்பை உறுதிப்படுத்த வேண்டும். எங்கு அல்லாஹுடைய கடமைகளை செலுத்த வேண்டுமோ அங்கு அவனுடைய அடியார்களுடைய உரிமைகளையும் வழங்க வேண்டும். இறைவன் கூறிய வழிமுறைகளுக்கேற்ப அமைந்துள்ள செல்வங்களை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறைவன் கூறிய வழிமுறைகளுக்கேற்ப செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும். தீமைகளிலிருந்து தவிர்த்திருக்க முயற்சி செய்யுங்கள். எந்த தீமைகளெல்லாம் இறைவன் பார்வையில் தீமைகளாக இருக்கின்றதோ அந்த தீமைகளிலிருந்து நீங்கள் தவிர்த்திருக்க முயற்சி செய்யுங்கள். அதனை இறைவன் நமக்கு திருக்குறானில் தெளிவாக எடுத்துரைத்து விட்டான். நாம் அதரது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நம்பிக்கை கொண்ட பிறகு கொள்கை அளவிலும் செயல் அளவிலும் உறுதியிலும் உறுதி வாய்ந்தவர்களாக நாம் ஆகிக்கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் தான் நமக்கு ரட்சிப்பை பெற்றுத்தரும். இந்த விஷயங்கள் தான் அல்லாஹிற்கும் விருப்பத்திற்குரிய விஷயங்களாக இருக்கின்றன. இல்லை என்றால் 50 வருடங்கள், 70 வருடங்கள், 100 வருடங்கள் போன்ற ஜமாத்தில் நடக்கும் விழாக்கள் எல்லாம் எவ்வகையிலும் பயனளிக்காது. எந்த புரட்சியும் இல்லாத அந்த விஷயங்கள் வீணானதாகும். உலகவாதிகளின் விஷயங்களில் மகிழ்ச்சி அடைகின்றனர், ஆனால் மார்க்கவாதிகள் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைவதில்லை. நாங்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி செயல்படுவதில் முன்னேற்றம் கண்டுள்ளோம், மேலும் அவற்றில் இன்னும் முன்னேற்றம் பெறுவோம் என்ற அடிப்படையில் இந்த மகிழ்ச்சிகள் கொண்டாடப்படும் என்றால் அந்த மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டங்கள் ஆகமானதாகும். அல்லாஹ்விற்கு செய்யப்படுகின்ற நன்றியாக அது இருக்கும். ஆனால் நமது பாதங்கள் எல்லா வகையான நன்மைகளில் முன்னேறுவதற்கு பகரமாக நின்றுவிட்டதென்றால் அல்லது பின்னோக்கி செல்கின்றதென்றால் பின்னர் அது கவலைக்குரிய விஷயமாகும். எனவே நாம் அதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயங்களை கருத்தில் கொண்டவாறு அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளையின்படி செயல்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்மை நாமே நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் இந்த ஆய்வை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் 75 ஆண்டுகள் நிறைவடையும் போது நாம் என்ன உடன்படிக்கையை செய்தோமோ அதில் நாம் நிலை பெற்று மட்டும் நிற்கவில்லை, மாறாக அதில் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்று நம்மால் அப்போது கூற முடியும். அல்லாஹ் அனைவருக்கும் அதற்குரிய பாக்கியத்தை வழங்குவானாக. அமீன். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவோம் என்ற உடன்படிக்கையில் நாம் முன்னேறி கொண்டிருப்போம். நான் இதற்கு முன்பும் கூறிவிட்டேன், ஜலசாவின் இந்த நாட்களை நீங்கள் துவாக்களில் கழியுங்கள். இந்த 3 நாட்களையும் துவாக்களில் கழியுங்கள். ஜலசாவின் நிகழ்ச்சிகளில் முழுமையாக பங்கு பெறுங்கள். அதுவே ஜலசாவின் நோக்கமாகும். அல்லாஹ் தஆலா அதற்கு உங்கள் அனைவருக்கும் நல்வாய்ப்பை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.